சங்கீதம் 116.
We don't know who wrote this psalm. It's probably David, I don't know.
இந்த சங்கீதம் யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம்.
Any of the psalms of David, we know he definitely wrote, but this one we don't know.
தாவீதினுடைய அநேக சங்கீதம் தாவீது எழுதினார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதத்தை குறித்து அப்படி சொல்லப்படவில்லை.
Psalm 116.
சங்கீதம் 116.
Verse 12.
12 வசனம்.
Here is the question.
What
shall I render to the Lord for all his benefits towards me?
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்?
That is a good question for you to ask yourself.
நீங்கள் உங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல கேள்வி.
Today and every day.
இந்த நாள் எல்லா நாளையும்.
Imagine if you woke up every morning like this.
ஒவ்வொரு நாளும் காலையில இப்படி நீங்கள் விழித்து எழுந்திருக்கீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
What should I give to God for all the benefits towards me in my life?
தேவன் என் வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துகிறேன்?
First of all, that we are alive today.
முதலாவது நாம் இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறோம்.
So many lakhs of people died last night.
அநேக லட்ச ஜனங்கள் நேற்று இரவுல மரித்து போய்விட்டார்கள்.
In the world.
உலகத்திலே.
We are alive.
ஆனால் நாம் உயிரோடு இருக்கிறோம்.
So many people in the world are so poor, they have to live on the streets.
அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே ஏழ்மையாய் அவர் தெருவிலே தங்க வேண்டியதா இருக்கிறது.
You got a house.
ஆனால் உங்களுக்கு தங்குவதற்கு ஒரு வீடு இருக்கிறது.
May not be a big house, it may be one room only.
ஒருவேளை பெரிய வீடு இல்லாமல் ஒரு அறை வீடா இருக்கலாம்.
Compare that to people living on the street.
ஆனால் அந்த தெருவில் வாழ்கிற ஜனங்களோடு எங்களை ஒப்பிட்டு பாருங்கள்.
Sometimes when we complain about something, we don't realize there are lakhs of people in the world who are much less than us.
நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்திலே குறை சொல்கிற காரிய நேரத்திலே நாம் மறந்து போகிறது. நம்மை விட அதிக குறைவான காரியங்கள் கொண்ட ஜனங்கள் அநேக உலகத்தில் இருக்கிறார்கள்.
The devil will always make you compare yourself with people who got more than you.
பிசாசு எப்போதுமே உங்களை விட அதிகமாய் வைத்திருக்கிறவர்களை பார்த்து உங்களை ஒப்பிட்டு பார்க்க அவன் தூண்டுவான்.
To make you unhappy.
உங்களை சந்தோஷத்தை கெடுக்க முடியாது.
You think back to that, to your past life.
உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க.
Always the devil makes you compare yourself with people who are more than you.
எப்பொழுதுமே பிசாசு உங்களை விட அதிகமாய் வைத்திருக்கிறவர்களை உங்களை ஒப்பிட்டு பார்க்க சொல்லுவான்.
Because that's the way he can make you unhappy.
அப்பொழுதுதான் நாம் உங்களை உங்கள் சந்தோஷத்தை அவன் கெடுக்க முடியும்.
But the devil will never allow you to think of people who are less than you.
அதனால் எப்பொழுதும் பிசாசு உங்களை விட குறைவான சூழ்நிலையை குறைவாய் வைத்திருக்கிறவர்களை
மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய தேசத்திலே பல தூரம் பிரயாணம் பண்ணி பல ஆறுகளிலே மூழ்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியா பிரயாசப்படுகிறார்கள்.
And they roll on the ground with born so many pilgrimages.
அநேக புனித யாத்திரைகள் பல இடங்களுக்கு செல்கிறார்கள்.
Because they are blind.
அவர் குருடாய் இருக்கிறார்கள்.
But God has opened our eyes to show us how we can freely receive forgiveness through Jesus Christ.
ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமா இலவசமா நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படிய தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார்.
Never forget that.
அந்த காரியத்தை நீங்க மறக்க வேண்டாம்.
If you are a true Christian, there must be zero complaining and murmuring in your life.
நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே குறை சொல்கிற காரியம் முற்றிலும் பூஜ்யமாய் இருக்க வேண்டும்.
Some of us complain because we have a few aches and pains and a few sicknesses in our life.
ஒரு சிலர் நீங்கள் குறை சொல்கிற காரியம் சகித்து இருக்கிற சில பலவீனங்கள் சில வலிகள் உங்களுக்கு இருக்கலாம்.
Think of so many other people who got 10 times more than you suffering.
உங்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமா வேதனை படுகிறவங்களை நீங்க யோசித்து பாருங்க.
Then we will be thankful.
அப்பொழுது நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள்.
So what I'm trying to say is the Lord has done so many, given us so many benefits.
நான் சொல்ல வருகிற காரியம் தேவன் நமக்கு அநேக உபகாரங்களை நன்மைகளை தந்திருக்கிறார்.
Spiritually first of all.
ஆவிக்குரிய விதத்தில் முதலாவது.
And physically also.
சரீர பிரகாரமாகவும்.
So what shall I give back to the Lord for all that He has done for me. And it's very interesting, the answer the psalmist gives
here.
What can I give to the Lord?
He
doesn't say, I will give something. He says, I will just lift up my cup of salvation. Give me some gift on my birthday. What do they do? They are little children, they don't have any money. They have to go and ask mommy for some 5 rupees or something and get
something.
They are taking my money to give me a gift.
என்னுடைய
பணத்தை அவர் பெற்றுக்கொண்டு
எனக்கு
proud idea, I have sacrificed so much for the Lord.
It's
the devil who makes you think like
that. To
make you proud.
I'll
tell you my, I'll give you my testimony.
I'm
74 years
old. I've
been a believer for more than 54 years. I left my job to serve the Lord 47 years ago. Here is my testimony. I have never made one sacrifice for the Lord.
தடை செய்கிறான். But you may say, yes brother Zach, but you have done so many things for the Lord.
ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆம் சகோதரரே, நீங்கள் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறீர்கள் என்று.
Okay, I'll tell you.
நான் சொல்கிறேன்.
At night we can see so many stars.
இரவு நேரத்திலே அநேக நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடிகிறது.
Small small dots of light.
சின்ன சின்ன துளிகளாக.
We can think of those as little little things we have done for the Lord.
அந்த காரியத்தை தேவனுக்காக செய்த சிறு சிறு காரியமாய் நாம் நினைக்கலாம்.
There is one thing I did for the Lord there.
இதோ இங்க ஒரு காரியத்தை நான் தேவனுக்கு செய்திருக்கிறேன்.
Not very bright but small small things I have done for the Lord.
ஆனால் பெரிய பிரகாசமான காரியம், சிறு சிறு காரியங்களை நான் செய்திருக்கிறேன்.
And then in the morning the sun shines.
காலையிலே சூரியன் உதித்து வெளிச்சம் வருகிறது.
Now how many stars can you see?
இப்போது எவ்வளவு நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும்?
Can you see even one?
ஒரு நட்சத்திரத்தையாவது பார்க்க முடியுமா?
What happened to them?
அந்த நட்சத்திரங்கள் எங்கே போயிடு?
Have they disappeared?
அது மறைந்து விட்டதா?
No, they are there.
அது மறையவில்லை, அங்கே தான் இருக்கிறது.
There are stars in the sky now also.
இப்பொழுதும் வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறது.
But why can't you see them?
ஆனால் ஏன் அதை பார்க்க முடியவில்லை?
You know the answer.
உங்களுக்கு அதற்கு பதில் தெரியும்.
Even a child knows the answer.
ஒரு குழந்தைக்கு கூட அது தெரியும்.
Because the light of the sun is so bright that you can't see the stars.
ஏனென்றால் சூரிய வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, நாம் நட்சத்திரத்தை ஒன்றை கூட பார்க்க முடியாது.
So when can you see the stars?
எப்பொழுது நட்சத்திரங்களை பார்க்க முடியும்?
In the darkness.
இருளிலே, இரவிலே பார்க்க முடியும்.
So that is how when we think of what we have done for the Lord,
எப்பொழுது நாம் ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்தோம் என்று நினைக்கிறோமோ,
you are always thinking I did this and I did this and I did that.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ இதை செய்தேன் இதை செய்தேன் என்று,
that is because you are in the darkness that you can see the stars.
நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள், அதனால தான் அந்த நட்சத்திரங்கள் உங்களால் பார்க்க முடிகிறது.
You know what you need to do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
You must come to the light.
நீங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும்.
Like when the sun is shining, you will not see the star.
எப்பொழுது சூரியன் பிரகாசிக்கிறதோ அப்பொழுது நட்சத்திரங்களை பார்க்க முடியாது.
You will not remember in your mind what you have done for the Lord.
தேவனுக்காக நீங்கள் செய்த காரியத்தை உங்கள் மனதிலே நீங்கள் வைத்திருக்க மாட்டீர்கள்.
That is how I always want to live.
நான் அப்படிதான் எப்பொழுதும் வாழ விரும்புகிறேன்.
I want to live in the sunlight.
நான் எப்பொழுதும் அந்த சூரிய வெளிச்சத்திலே வாழ விரும்புகிறேன்.
I cannot see the stars.
எப்பொழுதும் நான் நட்சத்திரங்களை பார்க்க முடியாது.
I cannot see any of them.
ஒரு நட்சத்திரத்தை கூட பார்க்க முடியாது.
Can you say you are living like that?
அப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா?
That you are living in the sunlight of the presence of Jesus Christ, that you cannot remember one thing you did for the Lord.
இயேசு கிறிஸ்துவின் அந்த சூரிய வெளிச்சத்திலே நீங்கள் வாழ்வதினாலே தேவனுக்காய் நீங்கள் செய்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஞாபகம் வைக்க முடியாது என்று சொல்ல முடியுமா?
If you live every day like that,
ஒவ்வொரு நாளும் அப்படி
வாழ்கிறேன்,
இந்த நாள் வரை தேவனே நான் உமக்கென்று ஒன்றையும் செய்யவில்லை,
you did so much for me,
நீர் எனக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறீர்,
if you live like that you will never be a backslider.
அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் ஒரு நாளும் நீங்கள் பின்மாற்றக்காரர்களாய் மாற முடியாது.
Why is it so many Christians backslide and fall away?
ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் பின்மாறி வழிவிலகி போகிறார்கள்?
You know good brothers who once were good brothers, they have fallen away from the church.
நல்ல சகோதரர்கள் ஆனால் சபையிலிருந்து தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள்.
I'll tell you why.
ஏன் என்று நான் சொல்கிறேன்.
Because they are in the darkness looking at the stars thinking I did this for the Lord, I did that for the Lord.
ஏன்றால் இருந்து கொண்டு நட்சத்திரங்களை பார்த்து நான் இதே தேவனுக்காய் செய்தேன் அதே தேவனுக்காய் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
So whenever a thought comes into your mind reminding you of all the sacrifices you have made for the Lord,
எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுக்காய் செய்த தியாகங்கள் பலிகளை நினைப்பூட்டும்படி எண்ணங்கள் உங்கள் இதயத்தில் வருகிறதோ,
you know what should you should say?
அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியுமா?
Get behind me Satan.
பின்பாக போ சாத்தானே என்று.
I am not going to live in the darkness.
நான் இருளிலே வாழப் போவதில்லை.
Counting the stars I have done for the Lord.
தேவனுக்கு நான் செய்த தியாகங்களின் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டு.
I am going to live in the light.
நான் வெளிச்சத்திலே வாழப் போகிறேன்.
Where I cannot see any stars.
அப்பொழுது நான் ஒரு நட்சத்திரத்தை பார்க்க முடியாது.
So when I told you in the beginning,
நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போல,
I can't think of any sacrifice I have made for the Lord.
தேவனுக்காக நான் செய்த எந்த தியாகத்தையும் நான் நினைவூட்ட முடியாது.
It is the 100% truth.
இது முற்றிலும் 100% உண்மை.
Because I compare everything I did with what Jesus did for me on the cross.
நான் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து எனக்காய் சிலுவையிலே செய்ததை ஒப்பிட்டு பார்க்கிறேன்.
And it looks like he has given me crores of rupees and I gave him 1 rupee.
இது எப்படி இருக்கிறது என்றால் அவர் எனக்கு கோடிக்கணக்கான ரூபாயை தந்திருக்கிறார், நான் அவனுக்கு 1 rupee கொடுக்கிறேன்.
Supposing some king gave you crores of rupees. Some king gave you crores of
ஒருவேளை ஒரு ராஜா கோடிக்கணக்கான பணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான்.
And one day you gave 1 rupee to him.
அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் நீங்கள் 1 rupee கொடுக்கிறீர்கள்.
Can you boast about that?
அதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்ட முடியுமா?
I gave 1 rupee to the king.
அந்த ராஜாவுக்கு நான் 1 rupee கொடுத்தேன் என்று.
What stupidity!
எவ்வளவு முட்டாள்தனம்!
He has given you crores and you are boasting about 1 rupee you gave to him.
கோடிக்கணக்கான பணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார், நீங்கள் தந்த 1 rupee நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள்.
You are comparing yourself with other believers saying he only gave 50 paisa, I gave 1 rupee.
ஒருவேளை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர் 20 paisa தான் கொடுத்தார், நான் 1 rupee கொடுத்தேன் என்று.
But the king gave you crores.
ஆனால் ராஜா கோடிக்கணக்கான பணத்தை
கொடுத்தார். So what am I trying to say?
நான் என்ன சொல்ல வருகிறேன்?
I am trying to say you must think more about what Jesus did for you than what you did for him.
நான் சொல்ல வருகிற காரியம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் செய்த காரியத்தை நீங்கள் அதிகமாய் நீங்கள் அவருக்காய் செய்ததை விட நினைக்க வேண்டும்.
It's the devil who makes you think about what you did for him.
நீங்கள் அவருக்காய் செய்த காரியத்தை உங்களை நினைப்பில் கொண்டு வருவது பிசாசு தான்.
The Holy Spirit will remind you of what he did for you.
பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்களுக்கு செய்த காரியத்தை நினைப்பூட்டுவார்.
Some people ask this question.
ஒரு சிலர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்.
How can I distinguish between the voice of the Holy Spirit and the voice of the devil in my heart?
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கும் பிசாசுடைய சத்தத்திற்கும் நான் எப்படி வித்தியாசத்தை அறிந்து கொள்வது?
Okay, here is the first step.
முதலாவது படி இதுதான்.
When you hear reminded of what you have done, sacrifice you have done for the Lord, that is definitely the devil.
எப்பொழுதெல்லாம் நான் தேவனுக்காக ஏதோ தியாகம் பலிகளை செய்தேன் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வருகிறதோ அது பிசாசினுடைய சத்தம்.
And whenever you hear some voice telling you what Jesus did for you, that is the Holy Spirit.
எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த காரியத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறாரோ அது பரிசுத்த ஆவியானவர்.
That is a simple elementary ABC lesson to distinguish between the voice of the Holy Spirit and the voice of the devil.
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கும் பிசாசினுடைய சத்தத்திற்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பதிலே அடிப்படையான காரியம் அது.
What shall I render to the Lord for all that he has done for me?
தேவன் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் அவருக்கு என்னத்தை கொடுப்பேன்?
Lord, there's nothing I can give you.
தேவனே, நான் ஒன்றும் உமக்கு தர முடியாது.
Everything I have is what you've already given me.
நீர் என்னிடத்தில் இருப்பது எல்லாமே நீர் எனக்கு தந்தது.
You gave me crores.
நீ எனக்கு கோடிக்கணக்கில் தந்திருக்கிறீர்.
Out of that I can give you little bit 1 rupee to you.
அதிலிருந்து ஒரு 1 ரூபாய் நான் உமக்கு தர முடியும்.
So I shall lift up the cup of salvation.
நான் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உயர்த்துவேன்.
Say, Lord, please forgive me.
ஆண்டவரே, என்னை மன்னியும்.
Yeah, that is how we give ourselves to Jesus.
அப்படிதான் நாம் நம்மை தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும்.
You know, if we really want to endure until the end faithfully.
நாம் கடைசி வரை உண்மையுள்ளவர்களாய் நினைவில் இருக்க வேண்டும் என்றால்,
I'll give you one verse to remember.
ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும்படி நான் சொல்ல விரும்புகிறேன்.
It was the secret of the apostle Paul's life.
அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையின் ரகசியம் அது.
See, when you compare yourself, we all compare ourselves with the apostle Paul.
நாம் நம்மை அநேக நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம்.
If we compare ourselves, we find we are nothing even compared to Paul.
அப்போஸ்தலன் பவுலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதே நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
What can you say you have done for the Lord compared to the apostle Paul?
அப்போஸ்தலன் பவுலை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்?
Let me read to you first of all 2 Corinthians chapter 11.
2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
You know what all the apostle did for Jesus?
இயேசு கிறிஸ்துவுக்காய் அப்போஸ்தல் பவுல் சகித்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா?
He traveled so many places.
அநேக இடங்களுக்கு பயணம் செய்தான்.
And he did not even have a chariot or a bullock cart those days.
ஒரு ரதமோ ஒரு மாட்டு வண்டியோ அவருக்கு அந்த நாட்களில் இல்லை.
You know how he traveled? Not even a bicycle.
ஒரு சைக்கிள் கூட அவருக்கு இல்லை.
He walked.
அவர் நடந்து சென்றார்.
Just like Jesus. How do you think Jesus walked, went in Israel up and down?
இயேசு கிறிஸ்துவை போல எப்படி இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திலே பல இடங்களுக்கு கடந்து அவர் போக முடிந்தது?
All the Romans had chariots. Jesus walked.
ரோமர்களுக்கு அந்த நாட்களிலே ரதங்கள் இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார்.
It is 100 kilometers from his house to Jerusalem, he will walk.
இயேசு கிறிஸ்துவின் வீட்டிலிருந்து எருசலேம் 100 கிலோமீட்டர் அவர் நடந்து சென்றார்.
Sometimes we read in the Bible, he went to Jerusalem.
இங்கு நாம் வேதத்திலே அநேக முறை வாசிக்கிறோம், அவர் எருசலேமுக்கு சென்றார் என்று.
But we don't realize that is 100 kilometers walking to go to Jerusalem.
ஆனால் 100 கிலோமீட்டர் எருசலேமுக்கு அவர் நடந்து சென்றார் என்பதை நாம் யோசிப்பதில்லை.
So next time you read in the gospel Jesus went to Jerusalem, remember he walked 100 kilometers.
அடுத்த முறை இயேசு எருசலேமுக்கு சென்றார் என்ற வார்த்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் 100 கிலோமீட்டர் நடந்து சென்றார்
என்று நினைத்துக் கொள். And then he went back to Galilee, remember he walked back another 100 kilometers.
திரும்ப அவர் கலிலேயாவுக்கு கடந்து சென்றார்ல, திரும்ப ஒரு 100 கிலோமீட்டர் கடந்து சென்றார்.
Don't forget that.
அதை மறந்து போகாதீர்கள்.
When it says Paul went to Antioch,
பவுல் அந்தியோவுக்கு கடந்து சென்றார் என்று.
How did he go?
எப்படி சென்றார்?
Nobody gave him a chariot.
அவருக்கு யாரும் எந்த ரதத்தையும் தரவில்லை.
Some places he went by ship.
பல சில இடங்களுக்கு கப்பல் மூலமாக சென்றார்.
But that is only the coastal city, you can go by the ship.
ஆனால் அது கடற்கரை பட்டணம், அந்த இடத்துக்கு மாத்திரம் தான் அப்படி போக முடியும்.
From there you want to go inside, how do you go?
அங்கிருந்து உள்ளே செல்ல வேண்டும் என்றால் எப்படி போயிருப்பார்?
You can come to Chennai by ship.
சென்னைக்கு நீங்கள் கப்பலில் வரலாம்.
You want to go to Bangalore, you can't come by ship.
ஆனால் பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கப்பலில் வர முடியாது.
In Paul's time, you had to walk.
அப்போஸ்தலன் பவுலுடைய நாட்களில் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும்.
He walked.
அவர் நடந்து சென்றார்.
And planted churches.
சபைகளை ஸ்தாபித்தார்.
And then he walked somewhere else.
மற்ற இடங்களுக்கு அவர் நடந்து சென்றார்.
And the Jews were always trying to hurt him and kill him.
எப்பொழுதுமே யூதர்கள் அவருக்கு பின்பாக அவரை துன்புறுத்தும்படி கொலை செய்யும்படி தேடினார்கள்.
2 Corinthians 11.
2 கொரிந்தியர் 11 அதிகாரம்.
He says, I'll tell you what all I've gone through.
நான் கடந்து சென்ற காரியம் என்ன என்பதை அவர் சொல்கிறார்.
I have 1 Corinthians 11 verse 23.
1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23.
Are they servants of Christ? I am speaking like a madman. I am more a servant of Christ.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன்.
In what way?
எப்படி?
I have been imprisoned more than them. Same verse, 23.
அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன்,
many times in danger of death,
அநேக தரம் மரண அவதியிலே அகப்பட்டவன்,
5 times I received 39 lashes from the Jews,
யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம்
அடிபட்டேன், that means on his back he got 195 stripes,
அவன் அதர் கர்த்தம் அவருடைய முதுகிலே 195 முறை சாட்டைகளால் அடிக்கப்பட்டார்.
3 times I was beaten with rods,
3 தரம் மிலார்களால் அடிக்கப்பட்டேன்,
once I was stoned,
1 தரம் கல்லெறியுண்டேன்,
3 times traveling to preach the gospel I was shipwrecked,
3 முறை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கப்பற்சேதத்திலே இருந்தேன்,
1 night and 1 day 24 hours I was floating around in the water trying to save my life,
கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் 24 மணிநேரம் கடலிலே நான் இருந்தேன்,
I have been on more journeys,
அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன்,
that is walking,
நடந்து சென்றார்,
I have been in danger from rivers,
ஆறுகளால் வந்த மோசங்களினாலும்,
danger from robbers,
கள்ளர்களால் வந்த மோசங்களினாலும்,
dangers from my countrymen,
என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும்,
and dangers from other people,
அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும்,
dangers in the city,
பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும்,
dangers in the wilderness,
வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும்,
dangers in the sea,
சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும்,
dangers among false believers,
கள்ள சகோதரத்திலிருந்து உண்டான மோசங்களினாலும்,
labor and hardship, that means because he is working to earn his living,
பிரயாசத்திலும் வருத்தத்திலும், ஏனென்றால் அவர் தன்னுடைய கையினால் பிரயாசப்பட்டார்,
he was not a full time worker taking money from others,
அவர் முழுநேர ஊழியர் என்று சொல்லி மற்றவர்களிருந்து பணத்தை பெற்றுக்
கொள்ளவில்லை,
அவர் கூடாரம் செய்து தன்னுடைய கைப்பழக்கத்துக்காக பணத்தை சம்பாதித்தார்,
many sleepless nights,
கண்விழிப்புகளிலும்,
in hunger and thirst,
பசியிலும் தாகத்திலும்,
and without food,
உபவாசங்களில்,
sometimes he fasted,
ஒரு சில நேரத்தில் உபவாசம் செய்தார்,
and sometimes he did not want to fast but he had no money to buy food,
ஆனால் மற்ற நேரத்தில் உபவாசம் இருக்க விரும்பவில்லை, ஆனால் பணம் பணம் உணவு வாங்குவதற்கு பணம் இல்லை,
in cold and verse 27 last part, in cold and exposure, that means he didn't have a blanket to cover himself,
குளிரும் நிர்வாணத்திலும், அதன் அர்த்தம் தன்னை போற்றிக் கொள்ளும்படியான ஒரு கம்பளி அவருக்கு இல்லை,
and then the biggest problem of all,
எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய பிரச்சனை,
verse 28, the daily problem of my concern for all the churches I have planted,
எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
What sort of problem is that?
அது எப்படிப்பட்ட பிரச்சனை?
Verse 29, that some brother in some church is a little weak, Paul also feels weak for him.
ஒரு சபையிலே ஒருவன் பலவீனமாக இருந்தால் பவுலும் அதனால் பலவீனமாக இருக்கிறார்.
And somebody is led into some sin, some church, and I also feel a concern for him.
ஒருவேளை ஒரு சபையிலே ஒருவர் பாவத்தினால் இடறி போனால் அது நிமித்தம் நானும் இடறல் அடைகிறேன்.
It's like a mother.
ஒரு தாயை போல,
he's got one son here, one daughter there, and another son over there,
ஒரு மகன் இங்கே, இன்னொரு மகள் அங்கே, இன்னொரு மகன் வேறு இடத்துல,
and some grandchildren in all these places,
அந்த எல்லா இடங்களிலும் அவருக்கு பேர குழந்தைகள் இருக்கிறார்கள்,
and in one of those places one of those grandchildren is sick,
ஒரு இடத்திலே ஒரு பேர குழந்தை உடல்நிலை சரியில்லாமல்
இருக்கு, mother feels bad,
அந்த தாய் வேதனைப்படுகிறார்,
and then he becomes all right, and another grandchild or child over there is not well,
இந்த குழந்தை சரியான பிறகு இன்னொரு பேர குழந்தை உடல் சரியில்லை,
and the mother feels bad again,
அப்பொழுது தாய் திரும்பவும் வேதனைப்படுகிறார்,
that is how Paul was,
அதுதான் அப்படிதான் பவுல் இருந்தார்.
Now after reading this,
இதை வாசித்த பிறகு,
tell me my brothers and sisters, what sacrifice have you done for the Lord,
நீங்கள் சொல்லுங்கள் தேவனுக்காக நீங்கள் என்ன தியாகத்தை பலியை செலுத்தினீர்கள் என்று,
nothing,
ஒன்றுமே இல்லை,
we do some small thing and we think it is a big sacrifice,
நாம் ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டு ஒரு பெரிய தியாகத்தை செய்தோம் என்று நினைக்கிறோம்.
The Holy Spirit allowed Paul to write this for our benefit,
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நன்மைக்காக இந்த காரியத்தை எழுதும்படி பவுலுக்கு அனுமதி கொடுத்தார்.
And you say, Paul, you suffered such a lot,
நீங்கள் கேட்கலாம், பவுலே இவ்வளவு அதிகமாய் நீ உபதிரவப்பட்டீரா?
He says no,
இல்லை.
You know what he calls all these things we read,
இவர் கடந்து சென்ற இந்த எல்லா காரியத்தையும் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா?
He suffered all this for about 30 years,
30 வருடமாக இந்த உபதிரவங்களை கடந்து சென்றார்,
in so many places,
அநேக இடங்களிலே,
he would not have suffered anything if he had just kept quiet and not talked about Jesus,
அவர் ஒருவேளை உபதிரவத்தை வராமல் இருக்க வேண்டாம், இயேசுவை பற்றி சொல்லாமல் அமைதியா இருந்திருக்கலாம்.
See what he calls all this now,
இதை எல்லாவற்றையும் அவர் என்ன என்று அழைக்கிறார்?
In one word,
ஒரே வார்த்தை,
2 Corinthians 4:17,
2 Corinthians 4:17,
he called this a momentary light affliction,
இவைகளை அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் என்று சொல்கிறார்.
Listen to that. All that you read just now.
நீங்கள் வாசித்த எல்லா காரியங்களையும்
கவனி. He says, only for a few moments and a very light affliction.
அது சில நிமிடம் மாத்திரம், அது லேசான உபத்திரம் என்று.
You keep that in mind and read that chapter 11 again.
இந்த வார்த்தை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை நீ வாசித்து பாருங்கள்.
Some of you think your affliction is so heavy and it is for such a long time.
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய உபத்திரவம் பல நாட்களாய் அதிகமாக இருக்கிறது என்று.
You know, it's because we don't read the Bible enough that we think like that.
ஏனென்றால் நாம் வேதத்தை வாசிக்காததினால் அப்படி நாம் நினைக்கிறோம்.
I was once in one village in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் ஒரு முறை ஒரு கிராமத்தில் இருந்தேன்.
For some conference.
ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக.
And those people were very kind for me. They put me in one hotel, one lodge.
அவர்கள் மிகவும் அன்போடு என்னை ஒரு ஹோட்டலில் லாட்ஜில் தங்க அனுமதித்தார்கள்.
Small hotel.
ஒரு சிறிய ஒரு ஹோட்டல்.
So there, in the room, they have air conditioning.
அந்த ரூமில் ஏர் கண்டிஷன் இருந்தது.
So it's very comfortable.
நல்ல சௌகரியமான ஒரு இடம்.
But what happens? So all the windows are closed because the air condition.
அந்த ஏர் கண்டிஷன் நிமித்தமாக எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்தது.
At about midnight.
நடு இரவிலே.
The power went off.
திடீரென்று கரண்ட் போய் விட்டது.
No generator. This is a poor hotel.
அது ஜெனரேட்டர் அங்க இல்லை. ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு கிராமம்.
And all the windows are closed.
எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டிருக்கிறது.
You perspire there.
அப்பொழுது அதிகமா வேர்வை வந்தது.
And you open the windows, all the mosquitoes come in.
ஜன்னலை திறந்தால் எல்லா கொசுக்களும் உள்ளே வந்துவிடும்.
And then I thought, lying there.
அப்பொழுது நான் படுத்துக்கொண்டு யோசித்தேன்.
Can I call this as suffering? Just being bitten by mosquitoes or a little heat?
கொஞ்ச நேரத்திற்கு இந்த அனலிலே கொசுக்களினால் கடிக்கப்படுவதை நான் உபத்திரவம் என்று அழைக்க முடியுமா?
I thought of Paul.
நான் பவுலை குறித்து யோசித்தேன்.
When he travels somewhere.
ஒருவேளை அவர் ஒரு இடத்திற்கு பிரயாணப்பட்டு போயிருக்கும்
போது. No hotel, no room.
அங்கு ஹோட்டல்களும் இல்லை, அறைகளும் இல்லை.
I don't know where he slept sometimes.
அவர் எங்கே தூங்கினார் என்பது எனக்கு தெரியாது.
I said, so many things we have suffered nothing.
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையுமே நாம் உபத்திரம் அனுபவிக்கவில்லை.
It's a momentary light affliction.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம்.
Sometimes when you are sick,
ஒரு சில நேரங்களில் நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது,
it's good we ask people to pray for us.
நாம் மற்றவர்களை நமக்காய் ஜெபிக்கும்படி கேட்பது நல்லது.
Go to a hospital.
ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவது நல்லது.
But I have heard sometimes some believers.
ஆனால் ஒரு சில விசுவாசிகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன்.
Complain like this.
அவர்கள் இப்படியாய் குறைகளை சொல்வார்கள்.
I was in hospital and nobody came to see me.
நான் ஹாஸ்பிடல்ல இருந்தேன், ஒருவரும் என்னை பார்க்க வரவில்லை.
Oh ho ho, what a suffering that is. Nobody came to see me.
எவ்வளவு பெரிய உபத்திரவம், வேதனை, ஒருவரும் என்னை வந்து பார்க்கவில்லை.
We haven't understood what it is to suffer for the Lord.
தேவனுக்கா உபத்திரவம் அனுபவிப்பது என்ன என்பதை நாம் புரிந்துகொள்ளவில்லை.
I want to give you an example of one brother in the New Testament who became sick.
வேதாகமத்திலே பலவீனமா உடல்நிலை குறைவுபட்ட ஒரு சகோதரி குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
In Philippians 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
Philippians 2:25.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 25 வசனம்.
Paul says to the Philippian Christians.
பிலிப்பிய சபைகளோடு பவுல் சொல்கிறார்.
I thought it necessary to send to you Epaphroditus, my brother and fellow worker.
மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன்.
He's a very good brother.
அவர் ஒரு நல்ல சகோதரர்.
And listen to this.
இதை கவனியுங்கள்.
He was longing for all of you.
அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும்.
And he was distressed because you heard he was sick.
தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான்.
Now today most people are distressed if they don't hear that you are sick.
இன்று அநேகர் அவர்கள் பலவீனமாய் உடல்நிலை சரியில்லை என்பதை மற்றவர்கள் கேள்விப்படவில்லை என்றால் அவர்கள் வியாகுலம் அடைகிறார்கள்.
Oh, I was sick, nobody heard about it.
ஓ, நான் பலவீனமாய் இருந்தேன், உடல்நிலை சரியில்லை இருந்தேன், ஒருவருக்கும் தெரியாதா?
Nobody came to see me, nobody called me up or prayed for me.
ஒருவரும் என்னை வந்து பார்க்கவில்லை, ஒருவரும் என்னை குறித்து யோசித்து எனக்காய் ஜெபிக்கவில்லை.
Look at this man.
ஆனால் இந்த மனிதனை பாருங்கள்.
Those days there was no telephone.
அந்த நாட்களிலே தொலைபேசிகள் இல்லை.
And he was in the prison in Rome.
Paul Roma sirichalile irukkar.
Epaphroditus is there.
அங்க எப்பாப்ராத்தவும் இருக்கிறார்.
And Philippi is many hundreds of kilometers away.
Philippi அந்த பட்டணம் அநேக 100 கிலோமீட்டர் தூரம்.
And they in, he was from Philippi.
அவர் எப்பாப்ராத்து பிலிப்ப பட்டணத்தை சேர்ந்தவர்.
And those people heard Epaphroditus is sick.
அந்த ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் எப்பாப்ராத்து இங்க உடல்நிலை சரியில்லாம இருந்தார்.
Epaphroditus heard about it and said, "Oh, I'm so sorry. They heard I was sick."
எப்பாப்ராத்து அதை கேட்டு ஐயோ அவர் நான் பலவீனமாய் உடல் நிலை சரியில்லை என்பதை கேள்விப்பட்டார்களே என்று வருந்தினான்.
Now how to tell them that I've become all right, I'm better now.
நான் இப்போது சுகமாகி விட்டேன் என்பதை எப்படி நான் அவர்களுக்கு சொல்ல முடியும்?
No telephone.
தொலைபேசிகள் இல்லை.
You write a letter.
நீங்கள் கடிதம் எழுதலாம்.
Don't worry, I'm okay now.
நான் சுகமாகி விட்டேன் என்று.
It will take 2 months to reach there.
அங்கு போய் சேருவதற்கு 2 மாதம் ஆகும்.
He was concerned. He was worried.
அவர் அதை குறித்து பாரமுள்ளவராய் கரிசனை உள்ளவராய்
இருந்தார். For 2 months they will be worried now because they haven't got a letter from me.
2 மாதங்கள் என்னிடத்தில் எந்த கடிதமும் வரவில்லை என்று அவர் வேதனையா இருப்பார்கள் என்று.
These believers, they were concerned that for other people not for themselves.
இந்த விசுவாசிகள் மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
And whatever suffering they went through, they said, "Ah, this is only a small light affliction for a short time."
அவர்கள் கடந்து சென்ற உபதிரவங்களை மிகவும் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபதிரவம் என்றார்கள்.
And there was another secret of Paul's life.
பவுலுடைய வாழ்க்கையின் இன்னொரு ரகசியம் இருக்கிறது.
First of all, he considered everything that he went through suffering on earth as only for a short while. 30 years, only short while.
அவருடைய வாழ்க்கையில 30 ஆண்டுகளாய் கடந்து சென்ற உபத்திரம் எல்லாவற்றையுமே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம்
ஆக இருந்தது. All this imprisonment and shipwreck and being beaten and all, light affliction.
கப்பல் சேதங்கள், சிறைச்சாலையிலே பட்ட வேதனைகள், அடிகள் எல்லாவற்றையுமே லேசான உபத்திரம் என்றார்.
What a man he was.
எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர்.
Why?
ஏன்?
Because he says in 2 Corinthians 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே அவர் இப்படி சொல்கிறார்.
That all this, verse 17, is producing for us an eternal weight of glory.
ஏனென்றால் மேலும் காணப்படுகிறவைகளை
17
காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது.
What is it producing for me?
அது எனக்கு என்ன உண்டாக்குகிறது?
An eternal weight of glory that I cannot even compare to my suffering.
அதிகமான நித்திய கனமகிமை நான் அதை ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது.
But he says it will read the whole verse. It will produce this weight of glory only if I look at the things that are unseen and not the things that are seen.
அந்த கன அதிகமான நித்திய கனமகிமை எப்பொழுது உண்டாக்குகிறது என்றால் காணாதவைகளை நான் பார்க்கும்போது மாத்திரம்தான்.
If I keep on looking at the things that are seen, that will not produce any glory. It will only produce complaining and grumbling and murmuring.
நான் செய்த காரியங்களை நான் நினைத்து பார்த்துக்கொண்டே இருந்தால் அது கனமகிமை உண்டாக்காது குறைகளையும் குறை சொல்லுகளையும் உண்டாக்கும்.
Then I keep on thinking of what all I am suffering for the Lord.
அப்பொழுது நான் எவ்வளவு உபதிரவப்படுகிறேன் என்பதை குறித்தே நினைத்துக் கொண்டிருப்பேன்.
We must develop this habit of seeing the unseen things more.
நாம் காணக்கூடாதவைகளை காணும்படியான ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும்.
See in chapter 5 verse 7.
5th அதிகாரம் 7th வசனம்.
We walk by faith and not by sight.
நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்.
You either walk by faith or you walk by sight.
நாம் விசுவாசித்து நடக்கிறோம் அல்லது இல்லை என்றால் தரிசித்து நடக்கிறோம்.
You walk by faith means you see certain things other people cannot see.
ஒருவேளை நீங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களா இருந்தால் மற்றவர்கள் காணக்கூடாத ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்க முடிகிறது.
You know, when the things of this earth are more real to you than the things of heaven, then you are walking by sight.
இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு அதிக உயிருள்ளதா இருந்தால் நீங்கள் பரலோகத்தின் காரியங்களை பார்க்க முடியும்.
You think of what you are suffering and don't think of the glory that you're going to get through that.
நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களை பார்க்கிறீர்கள் அதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற மகிமையை பார்ப்பதில்லை.
And you're concentrating on the suffering.
நீங்கள் அந்த உபத்திரவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Oh, I'm suffering so much.
ஐயோ நான் இவ்வளவுமா உபத்திரவப்படுறேன்.
Oh, I'm sacrificing so much.
நான் இவ்வளவுமா தியாகம் செய்கிறேன்.
That I'm seeing things that are seen.
நான் பார்க்கிற காரியங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
The unseen thing is God is using all this to produce a glory in me.
ஆன காணக்கூடாத காரியம் இவைகளை தேவன் நித்திய மகிமை உண்டாக்கும்படி பயன்படுத்துகிறார்
என்று. All eternity.
நித்திய முழுதுமாய்.
Then I'm walking by faith.
அப்பொழுது நான் விசுவாசத்திலே நடக்கிறேன்.
So we must not waste any opportunity that we get to get glory in heaven.
நம்முடைய வாழ்க்கையில நித்தியத்திலே மகிமை உண்டாக்க கூடிய வாய்ப்புகளை நாம் இழந்து போக கூடாது.
I'll tell you what I mean by that.
அதன் அர்த்தம் என்ன என்பதை நான் சொல்கிறேன்.
The Bible says,
வேதாகமம் சொல்கிறது,
that it says we saw here, if we look at the things that are unseen, it will work for us a weight of glory.
காணக்கூடாத அந்த காரியங்களை நாம் காணும் பொழுது அது நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்குறது.
And it says the things that are seen are all temporary things, it's unseen are eternal.
காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள்.
So whatever suffering we go through now is only for a short while and it's temporary.
நாம் கடந்து போகிற அந்த உபத்திரவம் சில நாட்களுக்கே, அது நிரந்தரமானதல்ல.
It will not last forever.
அது எப்பொழுதுமே நிலைநிற்க கூடியதல்ல.
But if I react to it in a good way, it will produce a glory that is eternal.
ஆனால் அதை நான் சரியா எடுத்துக்கொண்டால் அது நித்தியத்திலே கனமகிமை உண்டாக்குறது.
So what does that mean?
அதன் அர்த்தம் என்ன?
In Romans chapter 8,
ரோமர் 8 அதிகாரம்,
there are two important verses I want to show you.
இரண்டு முக்கியமான வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
You must never forget them in all your life. They have been a great help to me in my life.
உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை நீங்கள் மறக்க கூடாது. அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கு.
Romans 8:28.
ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம்.
We know that God makes everything work together for good if we love him and we are called according to his purpose.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
Now the important word that is all.
இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை எல்லாம்.
சகலமும்,
சகலமும்,
everything,
எல்லாமே,
everything God will make for work for our good.
எல்லாமே நம்முடைய நன்மைக்காய் தேவன் கிரியை செய்ய முடியும்.
The bad things that other people do to us,
நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்கிற தீமையான காரியங்கள்,
and sickness,
வியாதிகள்,
poverty,
வறுமைகள்,
everything God can make to work for our good.
எல்லாவற்றையுமே தேவன் நம்முடைய நன்மைக்காய் மாற்ற முடியும்.
Even if somebody kills us,
ஒருவேளை மற்றவர்கள் நம்மை கொலை செய்தால் கூட.
You know how the Apostle Paul was converted.
உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலன் பவுல் எப்படி அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று.
We know that on the road to Damascus, the Lord met with him on the road.
தமஸ்கு போகிற அந்த வழியிலே தேவன் அவரை சந்தித்தார்.
And the Lord spoke to him in, he gives his testimony in Acts 26.
அப்போஸ்தல 26 அதிகாரத்தில் அவர் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார்.
To a king.
ராஜாவிற்கு.
Verse 12.
26 அதிகாரம் 12 வசனம்.
I was journeying to Damascus with authority from the chief priests.
இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது,
to you know torture the Christians there,
அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படி.
At midday I saw a light.
மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னை.
And we all fell to the ground. Verse 14.
14th வசனம், நாங்கள் எல்லாரும் கீழே விழுந்தோம்.
And I heard a voice speaking to me in my own Hebrew language.
என்னுடைய எபிரேய மொழியிலே என்னோடு பேசிய ஒரு சத்தத்தை கேட்டேன்.
That was Jesus speaking to him.
இயேசு கிறிஸ்து அவரோடு பேசிக்கொண்டிருந்தார்.
Listen to what he said.
அவர் சொன்ன வார்த்தை கவனியுங்க.
Saul, Saul, why are you persecuting me?
சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
And listen to the next sentence.
அதுக்கு அடுத்த வரியை கவனியுங்க.
It is hard for you to kick against the pricks. It's not there? Okay. In the English it is there. It is hard for you to kick against these pricks of conscience.
இந்த முட்கள், இந்த கடினமான இந்த இந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்.
It's not there in Tamil.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று.
Ah. Verse 17, no?
Oh, 14.
14. Ah, 14, yeah. It is hard for you to kick against the pricks.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம்.
What is that?
அதன் அர்த்தம் என்ன?
What is these pricks?
அந்த முள் என்பது என்ன?
It was in his conscience.
அது அவனுடைய மனசாட்சி.
Something was pricking Paul in the conscience.
அவனுடைய மனசாட்சியிலே ஏதோ ஒன்று குத்தி கொண்டிருக்கிறது.
And he was resisting it.
அதை அவர் எதிர்த்து கொண்டிருக்கிறார்.
And Jesus said, you can't keep on resisting it.
அதை நீ தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்.
What was it that was pricking in his conscience? Have you ever thought about it?
அவருடைய இதயத்திலே முள்ளாக மனசாட்சியிலே குத்தி கொண்டிருந்த காரியம் என்ன என்பதை நீ யோசித்திருக்கிறீர்களா?
I'll show you.
நான் சொல்கிறேன்.
Turn to Acts of the Apostles.
அப்போஸ்தல நடபடிகள்.
And chapter 7.
7th அதிகாரம்.
Here it reads at the end of the chapter,
and the 7th adhigarathin kadasi pagudiyile,
that they were all stoning, verse 58,
58th vasanam,
they were stoning Stephen to death.
அவனை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள்.
ஸ்டீபன்,
ஸ்தேவானை.
All the Jews were angry with him. They were stoning him to death.
யூதர்கள் எல்லாரும் கோபத்தோடு அவனை கல்லெறிந்து கொல்கிறார்கள்.
And they laid their clothes before stoning him at the feet of a young man named Saul.
அவர்கள் கல்லெறிவதற்கு முன்பதாக ஒரு வாலிபன், சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்திலே வஸ்திரங்களை கட்டி வைக்கிறார்கள்.
Chapter 8 verse 1, Saul was in complete agreement with putting Stephen to death.
8th அதிகாரம் 1st வசனம், அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான்.
He was also in agreement with that.
அதையும் அந்த சவுல் தன்னுடைய சம்மதத்தோடு செய்தான்.
He was telling the people, give me your clothes, go and stone this fellow.
அவன் பவுல், சவுல் சொல்கிறார், உங்கள் துணிகளை என்னிடத்தில் கொண்டு கொடுத்து விட்டு நீங்கள் போய் கல்லெறியுங்கள் என்று.
But when they were stoning Stephen,
ஆனால் ஸ்தேவானை அவர்கள் கல்லெறியும் பொழுது,
Saul heard Stephen kneeling down and praying like this.
அவன் ஸ்தேவான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதை கேட்கிறான்.
Chapter 7 59 and 60.
அப்போஸ்தலர் 7th அதிகாரம் 59:60.
Lord Jesus, receive my spirit.
கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவி ஏற்றுக்கொள்ளும்.
Verse 60.
60th வசனம்.
Lord, don't punish these people for this sin.
ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்.
Those were his last words.
அதுதான் அவனுடைய கடைசி வார்த்தை.
And he died.
அவன் மரித்து போனான்.
Now Saul had heard other people preaching about Jesus, that when Jesus died, he said, Father, forgive them, for they did not know what they are doing.
Saul மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுவதை கேட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது பிதாவே அவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்.
He had not seen that.
ஆனால் அதை பவுல் பார்க்கவில்லை.
But now he saw that. He saw Jesus again in Stephen.
ஆனால் இயேசுவை ஸ்தேவானிலே அவன் பார்க்கிறான்.
He saw Stephen with the same spirit of Christ saying, forgive them, don't punish them for this.
அதே ஆவியோடு ஸ்தேவான், ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்களை பாவத்தை சுமத்தாதிரும்
என்று
அவனுடைய மனசாட்சியிலே ஒரு முள் குத்தினது.
This Stephen does not look like an evil man.
இந்த ஸ்தேவான் ஒரு தீமையான மனிதனை போல தோன்றவில்லை.
Why are we killing him?
ஏன் அவனை கொலை செய்கிறோம்?
But he was already dead now.
ஆனால் இப்பொழுது அவன் மரித்து விட்டான்.
And he felt a prick in his conscience.
ஆனால் அவனுடைய மனசாட்சியிலே அந்த முள் குத்தினது.
And for the next few days he kept on getting pricked.
அடுத்த நாட்களிலே அது தொடர்ந்து குத்திக்கொண்டு இருக்க ஆரம்பித்தது.
And he would say, no, that's wrong.
அதே இல்ல, அது தவறு என்று தள்ளிக்கொண்டான்.
These people are preaching against Moses. We got to get rid of all these Christians.
மோசே குறதமாய் இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், இவர்களை நாம் அழிக்க வேண்டும் என்று.
The prick would keep on pricking him.
ஆனால் அந்த முள் தொடர்ந்து அவனை குத்திக்கொண்டிருந்தது.
Did Stephen look like an evil man?
தேவான் ஒரு தீமையான மனிதனை போல தோன்றினானா?
He couldn't say he was an evil man.
அவன் ஒரு தீமையான மனிதன் என்று அவனால் சொல்ல முடியவில்லை.
All life he had never heard anybody pray like this.
ஆனால் அவனுடைய வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி ஒரு மனிதன் ஜெபித்தத அவன் கேட்கவில்லை.
Lord, don't punish them for killing me.
ஆண்டவரே, என்னை கொல்வதினாலே அவர்களை நீர் தண்டியாதிரும்.
No, Paul would say to his conscience, no, they are all evil people.
உடனே தன்னுடைய மனசாட்சி இதை சொல்லுவான், இல்ல இல்ல, அவர்களாம் தீமையான ஜனங்கள்.
Then after some time conscience would say, but did Stephen sound like an evil man?
ஆனால் திரும்ப அவனுடைய மனசாட்சி அவனை குத்தி அவனுக்கு சொல்கிறது, ஸ்தேவான் ஒரு தீமையான மனிதனா?
He would say, no, keep quiet.
இல்ல, அமைதியாக இருந்த தன் மனசாட்சி சொல்லுவான்.
And for days he was fighting against these pricks of conscience that started with the death of Stephen.
பல நாட்களாக ஸ்தேவானுடைய மரணத்திலிருந்து இந்த மனசாட்சியோட அவனுக்கு ஒரு போராட்டம் இருந்தது.
Not with the death of Stephen, but the way Stephen prayed when he died.
ஆனா அவனுடைய மரணத்தில் அல்ல, அவன் மரிக்கும் பொழுது ஜெபித்த விதத்தை பார்த்து.
It was not Stephen's sermon that pricked Paul.
தேவானுடைய பிரசங்கம் பவுலுடைய மனசாட்சியை குத்தவில்லை.
But the way he died.
ஆனால் அவன் மரித்த விதம்.
God allowed Stephen to die.
தேவானை மரிக்க தேவன் அனுமதித்தார்.
As a young man.
ஒரு வாலிபனாக.
And in his death he converted Paul.
அவனுடைய மரணத்தின் மூலமாய் பவுல் இரட்சிக்கப்பட்டான்.
And what a mighty servant Paul became.
ஆனால் பவுல் பிரசங்கித்த வல்லமையான ஸ்தேவான் ஒருவேளை 30 வயதுதான் இருந்திருக்கும்.
And many years later,
அநேக வருடங்கள் கழித்து,
you ask Stephen in heaven after 40-50 years,
40-50 வருடங்கள் கழித்து ஸ்தேவானை பரலோகத்திலே நாம் கேட்போம் என்றால்,
Stephen, were you willing to die?
நீ மரிக்க ஆயத்தமா இருந்தாயா?
He say, oh, I'm so happy because of me Paul got converted.
ஓ, நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன், ஏனென்றால் என் மூலமாக பவுல் அவர் ரட்சிக்கப்பட்டார்.
He did much more for God than I could have done with my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வதை பார்க்கிலும் அதிகமான காரியத்தை தேவனுக்காய் பவுல் செய்தார்.
So God's ways are very different from ours.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகளிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது.
We may think the death of Stephen was a waste. Why did he die? such a young age.
ஒருவேளை ஒரு வாலிபனான ஸ்தேவானுடைய மரணம் வீணானது, ஏன் இந்த வாலிப வாழ்க்கையில் நாம் மரிக்க வேண்டும் என்று.
But those are the pricks of conscience that finally brought Saul to Christ.
அந்த மனசாட்சியில் ஏற்பட்ட முட்கள் தான் பவுலை தேவனிடத்தில் கொண்டு வந்தது.
Not the sermon.
ஒரு பிரசங்கம் அல்ல.
The way he lived.
ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை.
I want to say something to all of you.
நான் ஒரு காரியத்தை உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
It is not our words that people listen to so much.
நாம் பேசுகிற வார்த்தைகளை ஜனங்கள் அதிகமாக கவனிப்பதில்லை.
But the way you live and conduct yourself in an office.
நீங்கள் அலுவலகத்திலே எப்படி நடந்து கொள்ளு என்பதை தான் அவர் பார்க்கிறார்கள்.
The way you behave.
நீங்கள் நடந்து கொள்கிற விதம்.
The way you keep quiet.
நீங்கள் அமைதியாக
இருக்கும்போது. When somebody is shouting at you and
ஒருவர் உங்களை
angry with you.
கோபமாய்
I remember once I had to take one strong decision against some brother.
ஒரு முறை நான் ஒரு சகோதரரை
This was not in CFC, it was in another church. Before CFC started.
CFC ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வேற ஒரு சபையிலே.
And somebody else who heard about it in another town was very upset with me because he was his friend.
நான் அந்த சகோதரனுடைய நண்பர் வேறு பட்டணத்தில் இருந்தார். அதை கேள்விப்பட்டபோது அவர் மிகவும் அவர் வருத்தமடைந்தார்.
He didn't know the full story.
அவருக்கு முழு அந்த நடந்த சம்பவம் தெரியாது.
And he was very angry with me for taking this discipline.
இந்த ஒழுக்கத்தை நான் செய்தேனால் அவர் என் மேல் அதிகமாய் கோபப்பட்டார்.
So he rang me up on the phone.
தொலைபேசியிலே அவர் என்னோடு பேசினார்.
And he began to shout at me for 15-20 minutes.
15-20 நிமிடங்கள் அவர் தொடர்ந்து என் மேல் அவர் கோபமாய் பேசினார்.
You are an evil man and you did this and this.
நீங்க ஒரு தீமையான மனிதன், இந்த காரியங்களை செய்தீர் என்று சொன்னார்.
I kept quiet. I didn't say anything.
நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, அமைதியாக இருந்தேன்.
I could have put the phone down, but I thought that is rude. I don't want to do that.
நான் உடனடியாக போனை கட் செய்திருக்கலாம், ஆனால் அது நன்றாக இருக்காது என்று நான் அமைதியாக கேட்டேன்.
When somebody shouts at you in the phone.
ஒருவேளை ஒருவர் உங்களை போனிலே திட்டுவார், கோபமாய் பேசினால்.
You must put it close to your ear and listen carefully what they are saying.
அதை மிகவும் போனை காதுக்கு ரொம்ப நெருக்கி வைத்து கவனமாய் கேட்க வேண்டும்.
That's good for you.
அது உங்களுக்கு நல்லது.
So I kept the phone very close and listened for 20 minutes.
ஆனா 20 நிமிடம் நான் காதை ஒட்டி அந்த தொலைபேசியை வைத்து
I never said one word.
நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை.
Then he finished.
அவர் முடித்து விட்டார்.
So I said, brother, you finished now?
நான் கேட்டேன், சகோதரே முடித்து விட்டீரா?
I knew him. I knew who he was.
அவர் யார் என்று எனக்கு தெரியும்.
He said, yes, I finished.
முடித்து விட்டேன் என்று சொன்னார்.
I said, okay, brother, God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
I put the phone down.
அதன் பிறகு போனை வைத்து
விட்டேன்.
முடிந்து விட்டது.
After 6 months.
6 மாதங்கள் கழித்து.
He discovered the full reason why I had to take this action.
நான் ஏன் அந்த ஒழுக்கத்தை எடுக்க வேண்டும் என்ற முழு காரணத்தையும் தெரிந்து கொண்டார்.
And he wrote a letter to me.
அதற்கு பிறகு எனக்கு கடிதம் எழுதினார்.
Oh brother Zach, I'm so sorry. I did not know the real reason. You were doing the right thing.
சகோதரர் ஜாக், நான் மிகவும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியான தீர்மானத்தில் எடுத்த காரியத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை.
I'm really sorry that I shouted at you on the phone.
நான் போனிலே உங்களிடத்தில் கோபமாய் பேசினதற்காக நான் மன்னிப்பு கொள்ளுங்கள்.
I said that's okay brother. I'm not disturbed by that.
பரவாயில்லை சகோதரனே என்று சொன்னேன்.
See one action like that he will never forget in his whole life.
அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கை முழுதும் அவரால் மறக்க முடியாது.
What was the sermon I preached to him on the phone?
போன்ல நான் அவருக்கு பண்ண பிரசங்கம் என்ன?
Silence.
அமைதி.
You know your silence can be a sermon sometimes.
நீங்கள் அமைதியாக இருப்பது ஒரு பிரசங்கமாய் மாற முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
Do you know what it was that convicted Pilate?
பிலாத்துவை அவன் உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Matthew 27
Matthew 27th adhigaram
verse 13
13th vasanam
Pilate said to Jesus Do you not hear how many things they testify against you 27:13
appozhudhu pilate
avarai
avarai nokki
solunga brother verse
13 vasanam இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்கள் சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான்.
Verse 14.
14th வசனம்.
Jesus did not answer even one single charge and the governor was amazed.
இயேசு ஒரு வார்த்தையும் மறு உத்தரமாய் சொல்லவில்லை, அதனால் அந்த தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான்.
Now many people are amazed when they hear some 1-hour sermon.
ஒருவேளை ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம்.
But how was Pilate amazed?
ஆனால் பிலாத்து எதனால் ஆச்சரியப்பட்டான்?
What was Jesus sermon?
இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் என்ன?
Silence.
அமைதி.
No reply.
எந்த பதிலும் இல்லை.
It is our life that speaks more than our words.
நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கை தான் அதிகமாய் பேசுகிறது.
So God makes everything work for good.
தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுகிறார்.
Stephen is being stoned to death.
ஸ்டேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான்.
See what good is coming out of that?
அதிலிருந்து என்ன நன்மை உண்டாக முடியும்?
I'll show you.
நான் காண்பிக்கிறேன்.
He is praying, Lord, forgive me. Forgive, don't punish them, forgive them.
அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே அவர்களை மன்னியும், அவர்களை தண்டியாதிரும் என்று.
And Saul is watching that.
அதை சவுல் பார்த்து கொண்டிருக்கிறான்.
Stephen did not know that Saul is watching this and being convicted in his conscience.
ஸ்டேவானுக்கு சவுல் இதை பார்த்து கொண்டு அவருடைய மனசாட்சியிலே குத்தப்படுகிறார் என்ற காரியம் அவனுக்கு தெரியாது.
Stephen did not know that in a few days this guy will get converted.
ஸ்டேவானுக்கு பவுல் இன்னும் சவுல் சில நாட்களிலே ரட்சிக்கப்பட போகிறான் என்பதும் தெரியாது.
And that he'll become the greatest apostle of all.
ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக அவர் மாறப் போகிறான் என்பது தெரியாது.
So remember this, my brothers and sisters.
என்னுடைய சகோதர சகோதரிகளே இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
What shall I render to the Lord for all that he has done for me?
தேவன் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு பதிலாக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்?
I shall seek to live like Jesus lived on this earth.
இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல இந்த பூமியிலே நான் வாழ விரும்புகிறேன்.
I shall not keep thinking of all the things I have done for him.
தேவனுக்காய் நான் செய்த காரியங்களை குறித்து நான் நினைத்துக் கொண்டிருக்க மாட்டேன்.
But I shall think more of what he did for me.
அவர் எனக்காய் செய்த காரியத்தை நான் அதிகமாக யோசிப்பேன்.
Say, Lord, help me to live like that.
ஆண்டவரே அப்படி வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள்.
I told you there are two verses that have helped me.
ரெண்டு வசனங்கள் எனக்கு உதவி செய்தன்னு சொன்னேன்.
Romans 8:28 I showed you.
ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம் உங்களுக்கு காண்பித்தேன்.
The other is 1 Corinthians 10:13.
1 கொரிந்தியர் 10:13.
1 Corinthians 10:13. These are two very important verses.
இந்த இரண்டு வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள்.
You must always remember them.
இதை நீங்க எப்பொழுதும் நினைக்க.
Romans 8:28.
ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம்.
And 1 Corinthians 10:13.
1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம்.
In the middle of that verse.
அதன் நடுவிலே
God is faithful, he will never allow you to be tempted beyond your ability.
தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல்.
Never.
கண்டிப்பாக இல்லை.
I have been a believer 54 years.
54 வருடங்களாய் நான் விசுவாசியாய் இருக்கிறேன்.
Here is my testimony.
இதுதான் என்னுடைய சாட்சி.
God has never 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 allowed me to be tested beyond my ability.
என்னுடைய திராணிக்கு மேலாக ஒரு நாளும் தேவன் என்னை சோதிக்க அனுமதிப்பதில்லை.
But it says he will make a way of escape there, it says.
அங்கு சொல்கிறார் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார்.
He will give me grace, that is the way of escape.
தேவன் எனக்கு கிருபையை தருகிறார், அதுதான் தப்பித்துக் கொள்ள.
So when you have a big trial, he'll give you grace to escape that.
ஒரு மிகப்பெரிய சோதனையிலே போகும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான கிருபையை தருகிறார்.
So if you remember these two verses,
இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் நினைத்து ஞாபகத்தை வைத்திருப்பீர்கள் என்றால்,
what are they?
என்ன வசனம் அது?
Please say it.
ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம்.
Say it.
1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம்.
Don't forget it.
இதை மறக்காதீர்கள்.
And say, Lord, I believe.
ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்.
You will never allow me to be tested beyond my ability.
என்னுடைய திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கும்படி ஒரு நாளும் நீர் அனுமதிக்க மாட்டீர்.
Can you say that with him?
என்னோடு கூட நீங்க சொல்ல முடியுமா?
Yeah.
என்னுடைய திராணிக்கு மேலாக என்னை சோதிக்க ஒரு நாளும் நீர் அனுமதிக்க மாட்டீர்.
You believe it?
அதை விசுவாசிக்கிறீர்களா?
Only few.
ஒரு சிலர் மாத்திரம் தானா?
You believe it?
விசுவாசிக்கிறீர்களா?
Another verse.
இன்னொரு வசனம்.
God will make everything work for my good.
தேவன் எல்லாவற்றையும் என் நன்மைக்காக அவர் செய்ய முடியும்.
Say that.
அதை சொல்லுங்கள். தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நன்மை உண்டாகும்படி மாற்றுவார்.
Do you believe it?
அதை விசுவாசிக்கிறீர்களா?
You will never complain against in your life. For the rest of your life you will never complain.
உங்க வாழ்க்கையின் மீதி நாட்களை நீங்கள் ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டீர்கள்.
You will never complain or murmur.
ஒரு நாளும் முறுமுறுத்து குறை சொல்ல மாட்டீர்கள்.
எஸ்,
உண்மையா?
Your wife will be so happy.
உங்களுடைய மனைவி மிகவும் சந்தோஷமா இருப்பார்கள்.
You are never going to complain and murmur.
நீங்கள் ஒரு நாளும் முறுமுறுத்து குறை சொல்ல போவதில்லை.
Your husband will be so happy.
உங்கள் கணவர் மிகவும் சந்தோஷப்படுவார்.
You are never going to complain or murmur.
திரும்பவும் நீங்கள் குறை சொல்லி முறுமுறுக்க போவதில்லை.
Your home will become like heaven.
உங்கள் வீடு ஒரு பரலோகமாய் மாறும்.
The devil wants your home to be like hell.
பிசாசு உங்கள் வீடை ஒரு நரகமாய் மாற்ற விரும்புகிறான்.
But God has given us the Holy Spirit.
ஆனால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார்.
Sometimes the trial can be strong.
ஒருவேளை சோதனைகள் மிக கடுமையாக இருக்கலாம்.
Then we must ask God for grace.
தேவனிடத்திலே கிருபைக்காய் கேட்க வேண்டும்.
This is becoming too much for me.
இது எனக்கு தாங்கிக் கொள்ள மிகவும் கஷ்டமா இருக்கிறது.
Give me a way of escape.
தேவனே எனக்கு ஒரு தப்பித்துக் கொள்ளும் வழியை காண்பியும்.
Give me grace now.
எனக்கு கிருபை தாரும்.
He will give you grace.
கண்டிப்பாக உங்களுக்கு கிருபை தருவார்.
He doesn't leave you alone.
உங்களை தனியாக விட்டுவிட மாட்டார்.
So what shall you render to the Lord for all that he has done for you?
தேவன் உங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு பதிலாக நீங்கள் அவர் என்னத்தை கொடுக்க முடியும்?
I will lift up my cup.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து.
And I say, Lord, give me some more grace.
இன்னும் அதிகமாக எனக்கு கிருபை தாரும் என்று கேட்பேன்.
That is what I shall.
அதேதான் நான் செய்வேன்.
That is what I shall do.
அதேதான் நான் செய்வேன்.
For all that the Lord has done for me, I'm going to ask him for some more grace.
தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் இன்னும் அதிகமான கிருபை அவரிடத்தில் கேட்பேன்.
Like if my children want to get a birthday present for me, they have to get money from me only.
என்னிடத்து எனக்கு நான் ஒரு பிறந்தநாள் வெகுமதி தர வேண்டும் என்றால் என்னிடத்தில் நான் அதிகமாக பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Our small children.
நம்முடைய சிறு பிள்ளைகள்.
So I say, Lord, what shall I render to you?
நான் உமக்கு என்ன தர முடியும் என்று நான் தேவனுக்கு கேட்கும்போது,
Lord, give me some more grace.
இன்னும் அதிகமான கிருபை தாரும்.
Then I can give something to you.
இன்னும் நான் அதிகமாக உமக்கு தர முடியும்.
Don't be ashamed to go to the Lord and say, Lord, give me some grace.
தேவனிடத்தில் சென்று எனக்கு கிருபை தாரும் என்று கேட்பதிலே வெட்கப்படாதீர்கள்.
So that I can live a life that pleases you.
உம்மை சந்தோஷப்படுத்தும்படி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும்.
Don't meditate on all the things you have suffered for the Lord.
நீங்கள் தேவனுக்காய் பட்ட உபத்திரவங்களை ஒரு நாள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளாதீர்கள்.
It is in the darkness only you see those stars.
இருட்டிலே தான் அந்த நட்சத்திரங்களை பார்க்க முடியும்.
Paul said, forgetting all the things that are behind.
பவுல் சொன்னார், பின்னானவைகளை மறந்து போனேன்.
And reaching forth to the things that are before.
முன்னானவைகளை நோக்கி நான் ஓடி போகிறேன்.
So now stop thinking about all the things that are gone in the past.
கடந்த காலத்தில் நடந்த எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள்.
Stop thinking about all the evil other people did to you.
மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த தீமைகளை மறந்து விடுங்கள்.
Stop thinking of all the sacrifices you made for the Lord.
ஏ தேவனுக்காய் செய்த தியாகங்களை நீங்கள் மறந்து விடுங்கள்.
And see the sunlight of what Jesus has done for you.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் செய்த அந்த சூரிய வெளிச்சத்தை பாருங்கள்.
Your life will be completely changed.
உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக தகப்பனே,
help us to live in your light at all times.
எப்பொழுதுமே உம்முடைய வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும்.
Never to live in the darkness.
ஒரு நாளும் எங்களை ஆண்டவரே தீமையிலே நாங்கள்
Never to think of what we have done but to think of what you have done.
நாங்கள் உமக்கு செய்ததை அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்வதை நாங்கள் நினைத்து
பார்ப்போம். Help every brother sister here.
ஒவ்வொரு சகோதர சகோதரனையும்.
That their life and their home will be like heaven.
அவர்களுடைய வீடும் அவர்களுடைய குடும்பமும் பரலோகமாய் இருக்கட்டும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில்.
ஆமென்.